சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் எனக்கு ஒரு தொலைபேசியிலே ஒரு கால் வந்தது. எடுக்கும் பொழுது ஒரு பெண் சுத்தமான ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசின ஆக்சன்டே ஃபாரினர் என்றது நல்லா தெரிஞ்சது. இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்ததான ஒரு பெண் போன்ல என் நம்பரை வச்சு பேசினாங்க. எனக்கு புரியலன்னா இங்கிலாந்து தேசத்தில் வந்த பெண் நமக்கு பேசுறாங்க, எங்கிருந்து பேசுறாங்க, லோக்கல் நம்பர். அப்ப நான் அவரிடத்துல தொடர்ந்து பேசுன, யார் நீங்க, என்ன விஷயம் என்று கேட்டேன். சொன்னாங்க, ஒரு கைப்பிரதி எங்க வீட்டு கேட்ல டோர்ல சொருகி வச்சிருந்துச்சு. இது என்னன்னு கேட்டேன். இது இயேசு கிறிஸ்துவை பற்றியதுன்னு சொன்னாங்க. அதனால உங்களிடத்துல நான் ஜெபிக்கும்படி என் குறிப்பை சொல்றதுக்காக உங்கள்கிட்ட நான் பேசினேன் என்று சொல்லி அதுக்காக போன் பண்ணேன். நாங்கள் என்ன விஷயம், உங்களுக்கு என்ன காரியம் சொல்லு. அவங்க சொன்னாங்க, நான் இங்கிலாந்து தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு திருமணமாகி 22 வருஷங்கள் ஆகிறது. எனக்கு குழந்தை இல்லை. கடந்த 12 வருஷமாக இதை நான் 12வது முறையாக இந்தியாவுக்கு வரேன். எதற்காகனா குழந்தை பெறுவதற்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக 12வது முறையாக நான் இப்பொழுது இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. திருமணமாகி 22 வருஷம் குழந்தை இல்லை. 12வது அட்டை குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு கடந்த 11 முறையும் அது எனக்கு தோல்வியாய் முடிஞ்சிருச்சு. வந்தது வேஸ்ட், வந்தேன், செலவு பண்ண இல்லை, ஆனாலும் சக்சஸ் ஆகலை. இந்த முறையாகிலும் எனக்கு காரியம் கைகூடி எனக்கு குழந்தை பிறக்கணும் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதன் பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளிலும் அடிக்கடி போன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் செக்கப்புக்கு போனேன், இன்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுதுதான் நான் புரிந்தேன், ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக ஒரு நபர் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு தூரத்திலிருந்து எத்தனை முறை வராங்க ஒரு குழந்தை வேண்டும் என்கிறதற்காக. ஒரு பெரிய காரியம் இது. நான் உங்களுக்கு சம்பவமா சொல்ல வரல, செய்திக்காக தான் சொல்றேன். இங்க பக்கத்தில் பிரசாந்த்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, செட்பட்டில். நீங்க போய் பாருங்க, 24 hours அங்க அப்பாயின்மெண்ட். குழந்தை பெறுவதற்காக நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு கூட குழந்தை இல்லாதவர்கள் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. யாராவது நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு டாக்டரை பார்க்க போவாங்களா பார்த்துருக்கீங்களா? பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. அவ்வளவு பேர் வர்றதுனால நைட் 2 மணிக்கு கூட அப்பாயின்மெண்ட், 3 மணிக்கு ஜனங்க அந்த டைம்ல போய் அந்த டைம்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். அப்போ போய் பார்க்கறாங்க, வேற டைம் கிடையாது பார்க்கறதுக்கு. எதுக்காக இந்த காரியம் சொல்றேன் என்றால், இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு குழந்தை வேண்டும் என்கிறதுல எவ்வளவு செலவு செய்வதற்கும் எவ்வளவு பிரயாசம் எடுப்பதற்கும் எவ்வளவாக அவர்கள் இழக்கிறதற்கும் ஆயத்தமா இருக்கிறாங்க. வேதத்தில் கூட பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் ஒரு சிலர் உண்டு. ஆனா வேதத்தில் ஒரு நற்செய்தி என்னன்னா, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஜெபிக்கப்பட்டுச்சோ அத்தனை பேருக்குமே குழந்தை பிறந்திருக்கு பைபிள். இன்னைக்கு அது எனக்கு அது என்னுடைய செய்தி அல்ல. யார் யாருக்கோ ஜெபிக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் ஜெபிக்கப்பட்டது, அத்தனை பேருக்குமே குழந்தை பிறந்திருக்கு. ஒன்னு கூட மிஸ் ஆனதே கிடையாது பைபிள்ல, பைபிள் ஹிஸ்டரியில. பைபிள் கூட பார்க்கும் ஒருத்தருமே மிஸ் ஆனது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இப்படி குழந்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவர்கள் நிறைய பேர் பைபிள் இருக்காங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட குழந்தைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த குழந்தைகளை விட ஆண்டவரை மேலாக நேசித்தவர்கள் சிலர் இருக்கிறாங்க பைபிள்ல. அதுதான் இன்னைக்கு முக்கியமானது, நாம் கவனிக்கணும். இப்படி நீண்ட காலம் எதிர்பார்த்து பெற்றுக்கொண்ட குழந்தை அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த குழந்தையை பார்க்கிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தவர்கள் பைபிள் இருக்காங்க. அவர்களைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் அடையாளம் காட்டப்போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஏன் அப்படி இருந்தார்கள், இது எதை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எது சிறந்தது என்று நாம் நினைக்கிறோமோ, எது மேலானது என்று நம்ம நினைக்கிறோமோ அதைவிட ஆண்டவர் மேலானவர். ஆமென். எதை நீங்க ஒரு பெரிய பொக்கிஷமாய் நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் நினைக்கிறீங்களோ, எது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ, அதைவிட ஆண்டவர் மேலானவர். ஆமென். இதுதான் காரியம், அதுதான் செய்தி. எல்லாவற்றை விட ஆண்டவர் மேலானவர். The better than the best னு வாங்க. சிறந்ததை பார்க்கிலும் ஆண்டவர் மேலானவர். ஆமென். முதலாவது வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12 முதல் 4 வசனங்கள்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்
பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே
அவன் புறப்பட்டு போனான்.
லோத்தும் அவனோடு கூட போனான்.
ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான்.
போதும். இந்த ஆபிராம் என்கிற மனுஷன், கர்த்தரை அறியாதிருந்த ஒரு மனுஷன், புறஜாதியான ஒரு பின்னணியில் வளர்ந்தவன். இப்படிப்பட்ட இவனை, இவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனை தனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை அழைத்தார். அவனை அழைக்கும் பொழுது அவனுக்கு 75 வயது. அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. 75 வயது உள்ளவனாயிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். அழைக்கும் பொழுது அவனோடு அவர் பேசின முதல் வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் வேர்டே, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அவனை தனக்கென்று அழைத்து அவனை வழி நடத்தினார். அவன் இருந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆரான் என்கிற அவனுடைய தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு கடந்து வந்தான். நாட்கள் கடந்து போகிறது. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பொழுது 75 வயது. இப்படி கடந்து நாட்கள் கடந்து கர்த்தர் அவனுக்கு, நாம் கடந்த வாரத்தில் கூட இதை குறித்து நான் வேறொரு காரிய ஆங்கிள் நமது செய்தி பார்த்தோம். அவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை காமிச்சார். இது போல உன் சந்ததி இருக்குனர், கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்குனர். இப்படியெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு, கர்த்தர் அவனை ரெடி பண்ணிக்கிட்டே வந்தார். அவனை ரெடி பண்ணி கடைசியிலே அவனுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே குழந்தையும் பிறந்தது. வாசிக்கலாம் 21 ஆதியாகமும் 21 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார்.
படிப்போ.
ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே
அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான்.
தன் குமாரனாகிய ஈசாக்கு
பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிராம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் நூறு வயதா இருந்தான்.
கர்த்தர் பைபிள் எல்லாமே கரெக்டா டேட் வைஸ் கர்த்தர் கரெக்டா கொடுப்பார் பைபிள். 75 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 25 நீண்ட வருடங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து பெற்ற பிள்ளை. அப்ப எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸ் சைல்டு இல்ல. 25 வருஷம் வெயிட் பண்ணி, 25 வருஷம்ன்றது வந்து ஆண்டவர் சொன்ன டேட் தான். கல்யாணம் ஆன நாள்ல தான் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சோ அதிலிருந்து குழந்தைக்காக வெயிட் பண்ற காலத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட காலம் குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே. 75 வயதாகும் பொழுது அவர்கள் வயதானவர்கள், அதுக்கு பிறகு குழந்தை இல்லைன்னு ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் வாக்கு கொடுத்து அதுக்கு பிறகு 25 இயர்ஸ் வெயிட் பண்ணி 100வது வயதில் இந்த குழந்தை அவர்களுக்கு பிறந்துச்சு. அப்போ உண்மையிலே இந்த ஈசாக்கு அவர்களுக்கு ஒரு ப்ரெஷியஸ் சைல்டு, ரொம்ப ஒரு விலையேற பெற்ற ஒரு குழந்தை. கல்யாணம் ஆகி அடுத்த வருஷமே குழந்தை பிறந்து நிறைய குழந்தை இருந்தால் அது பெரிய விஷயமா தெரியாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு குழந்தை. இந்த குழந்தை பிறந்த உடனே ஆபிரகாமுக்கு பெரிய சந்தோஷம். அதை பாருங்க, அடுத்த வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா தெரியும், 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கலாம். 6, 7, 8 வாசிப்போம்.
அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன்
என்றால்,
பிள்ளை வளர்ந்து
பால் மறந்தது.
ஈசாக்கு பால் மறந்த நாளிலே
ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணான். செலிப்ரேஷன் பாருங்க. இந்த பிள்ளை பிறந்த பிறகு சாராள் சொல்லுகிறார், கர்த்தரனை நகைக்க பண்ணினார், சந்தோஷப்பட. இப்பதான் என்ன சிரிக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கிறது பால் மறந்த நாளிலே. இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அந்த வளர்ச்சி ஒவ்வொரு நாளிலும் இந்த பெற்றோர் பார்க்கிறாங்க, சந்தோஷமா பார்க்கிறாங்க. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது, பிறண்டு படுகுது, தவழுது, எல்லாம் பார்க்கறாங்க, சந்தோஷமா பார்க்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளை வளர்ந்த உடனே, வளர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆபிரகாம் பார்த்தான், அந்த பிள்ளையை நிமித்தம் ஒரு பெரிய விருந்து பண்ணான். சும்மா விருந்துன்னு போல, பெரிய விருந்து பண்ணினான். அப்போ எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் வந்திருக்கு பாருங்க. அந்த பிள்ளையின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளை பிறந்தது நிமித்தம் அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய தாங்க முடியாத சந்தோஷம். அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம், சிரிப்பு உங்களுக்கு வந்திருக்குது. அந்த பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்த உடனே இன்னும் சந்தோஷம். பெரிய விருந்து பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டான். அப்ப இந்த குழந்தையை குறித்து அந்த பெற்றோர் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த பிள்ளையை ஒவ்வொரு நாளிலும் அது வளர்ச்சி அதன் காரியத்தை பார்த்து 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 மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த 21வது அதிகாரத்தில் வந்துருச்சு. அடுத்த அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்குது முக்கியமான காரியம். 22வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில்
அவர் அவனை நோக்கி
ஆபிரகாமே என்றார்.
அவன்
இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது அவர்
உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல்
அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
இதுதான் காரியம். 21வது அதிகாரத்திலே பார்க்கும்போது ஒரே சந்தோஷம், நகைப்பு, விருந்து. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர் என்று கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமுடன் அடிக்கடி பேசுவார், அவனை சிநேகிதன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது ஒரு நாள் ஆபிரகாமேனர் இவனு சந்தோஷமா ஓடிருப்பான், ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு கூப்பிடுறாரு, அடிக்கடி நம்மளோட பேசுறாரு ஆண்டவர், இன்னைக்கும் ஏதோ கூப்பிடுறாரு, என்ன ஆண்டவரே, சந்தோஷமா ஓடினான். ஆண்டவர் சொன்னாரு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன், அவரே சொல்றாரு பாருங்க, மென்ஷன் பண்றாரு பாருங்க, உன் ஏகசுதன், அது தெரிஞ்ச விஷயம், நேசகுமாரன்கிறாரு. அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அந்த குமாரனை நேசித்தான் என்பதற்கு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. இந்த நேசகுமார் என்ற வார்த்தை ஆண்டவர் வாயிலே வருது. அப்போ ஆபிரகாம் அந்த குமாரனை அந்த அளவுக்கு நேசிக்கிறான். வாக்கு தத்தத்தின் பிள்ளை, திருமணமாகி ஏற பல ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற பிள்ளை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு 25 வருஷம் வெயிட் பண்ணி பெற்ற பிள்ளை, தான் அதிகமாய் நேசிக்கிற அந்த பிள்ளை, ஆண்டவரே நேசகுமாரன் சொல்லிட்டார். நேசகுமாரன் என்று சொன்ன ஆண்டவர், அதை நீ மோரியா தேசத்துக்கு கொண்டு வந்து நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே அதை நீ எனக்கு பலி கொடுன்ட்டார் ஆண்டவர், பலி செலுத்த. இந்த குழந்தை நீ நேசிக்கிற, இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு செக் வைக்கிறாரு, இந்த குழந்தை நீ நேசிக்கிற அது எனக்கும் தெரியுது, உனக்கு அவன் நேசகுமாரன். இப்ப நான் கேட்கிறேன், நான் கொடுத்த அந்த குழந்தை நீ எனக்கு தர முடியுமான்னு கேட்கிறாரு. நான் தான் உனக்கு கொடுத்தேன், திருமணமாகி ஏராளமான வருஷ குழந்தை இல்லாம இருந்த, அப்பொழுது நீ என்ன அறியல, நான் உன்னை ஒரு நாள் எனக்கென்று உன்னை தெரிந்து கொண்டே என்னை உனக்கு வெளிப்படுத்தினேன், அன்றைக்கு உனக்கு நான் சொன்னேன் உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொன்னேன், அப்போ உனக்கு 75 வயசு, அதன் பிறகு 25 வருடம் உன்னை காக்க வைத்து இந்த பிள்ளையை கொடுத்தேன், இப்ப நான் உனக்கு கொடுத்தத நீ எனக்கு திரும்பி கொடுங்கிறார் ஆண்டவர். இதுதான் காரியம், நான் உனக்கு கொடுத்ததை நீ எனக்கு திரும்பி கொடுத்துரு, நான் தான் உனக்கு கொடுத்தேன், என உனக்கு பிள்ளை பிறக்கொண்ட ஹோப்பே உனக்கு இல்லாத நிலைமையில் இருந்தேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது நான் தான் உனக்கு கூப்பிட்டேன், நான் தான் உனக்கு பிராமிஸ் பண்ணேன், நான் தான் உனக்கு குழந்தை கொடுத்தேன், இப்ப நான் கொடுத்ததை நான் திரும்பிக்கிறேன் எனக்கு கொடுன்ற. எப்படி இருந்திருக்கு அந்த ஆபிரகாமுக்கு, திரும்பி கொடு, நான் கொடுத்த திரும்பி என்கிட்ட கொடுங்கிற, நீ அதை பலி செலுத்து, நீ அதை பலி செலுத்து. பெற்ற தகப்பனே தன்னுடைய பிள்ளையை வெட்டி பலிபீடத்தில் வைக்கணும், செய்ய முடியுமா? சொந்த தகப்பனே தான் பெற்ற பிள்ளையை பலிபீடத்தில் வைத்ததை வெட்டி வைக்க வேண்டும், இது சாத்தியமான காரியமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 3வது வசனம்.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி,
தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும்
தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
அடுத்த நாள் விடிய காலையிலேயே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான், கீழ்படிய ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்தில் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவன் சொல்லல, கூட்டிட்டு போறான் ஹெல்ப்புக்கு, விறகு தேவை, அவ்வளவு விறகு தேவை, வேலைக்காரருடைய உதவி தேவை, அவங்களையும் கூட்டிக் கொண்டான். அவன் மனைவிக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஏன்னா கண்டிப்பா அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தடுத்துருவா. மனைவிக்கு இந்த விஷயத்தை கத்தர் பேசினதை அவன் சொல்லல, இதுக்கு முன்னால கத்தர் பேசினா எல்லாத்தையும் போய் மனைவிக்கு சொல்லுவான், ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆண்டவர் அதை சொன்னார், இதை சொன்னார், ஆனா இந்த விஷயத்தை அவன் தன் மனைவிக்கு சொல்ல முடியாது, சொல்ல முடியல, சொல்லல. ஆனால் ஆண்டவர் சொன்னதை குறித்து அவன் யோசிக்கலை, கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே இப்படி என்னை கேட்கிறீரே, வேற ஏதாவது கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட பேலன்ஸ் பேசல, இதை தவிர வேற ஏதாவது கேளுங்க, என்ன வேணாலும் நான் தரேன், என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் வேணுமா நான் தரேன், என்னுடைய சொத்து எல்லாம் வேணுமா தரேன், எல்லாத்தையும் நான் தரேன், இது மட்டும் வேணாம் ஆண்டவரே, கர்த்தர்ட்ட ஆல்டர்னேட்டிவ் அவன் கேட்கல, வேற பேசல, ஆண்டவர் சொன்னார் அவ்வளவுதான், ஓகே. அதிகாலையிலே கிளம்பிட்டான் ஈசாக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பையனா இருந்திருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவங்களை பார்க்கும்போது புரியுது, அவன் ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பான். எதை வச்சு சொல்றீங்க? 7வது வசனத்தை வாசிங்க,
அப்பொழுது ஈசாக்கு
ஈசாக்கு
தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன்
என் மகனே
இதோ இருக்கிறேன் என்றான்.
அப்பொழுது
அவன்
இதோ
நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான்.
இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த டயலாக் பாருங்க. ஒரு இன்னசென்டான ஒரு டைலாக் அது. ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற களங்கம் இல்லாத ஒரு டைலாக் இது. என் தகப்பனே இதோ இருக்கிறேன். தகன பலிக்கு நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆடு எங்கப்பா? ஒரு இன்னசென்டான ஒரு கேள்வி. இந்த பிள்ளைக்கு என்ன நடக்க போதுன்னு கூட புரியல. தன் தகப்பன் எதற்காக தன்னை கூட்டிக் கொண்டு போகிறான்றது கூட புரிய முடியல. இன்னசென்டா கேட்கிறான். தன் தகப்பன் இடத்துல தன் உள்ளத்திலே ஒரு காரியத்தை உணர்ந்தவன் கேட்கிறான். தன் தகப்பன் பலி செலுத்த போகும்பொழுதுதான் ஆடை எடுத்துட்டு போவாரு, விறகு எடுத்துட்டு போவார், நெருப்பு எடுத்துட்டு போவார், இப்படிதான் பலி கொடுப்பார். ஆனா இன்னைக்கு அப்பா இதை மறந்துட்டாரோ, ஆடை எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டாரோ? இன்னசென்டா கேட்கிறான். இருந்து தெரியுது அவன் ஒரு சின்ன பிள்ளை, விவரமறியான ஒரு பிள்ளை, ஒரு இன்னசென்டான ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விவரம் இல்லாத ஒரு சின்ன இன்னசென்டான ஒரு குழந்தைத்தனமான இருக்கிறதான அந்த சின்ன பிள்ளையை எந்த ஒரு தகப்பனுக்கு வெட்டி பலி கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம செய்யணும், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம செய்யணும். அதை தவிர அவனுக்கு வேற எண்ணமே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்யணும். போறாங்க. பலிபீடத்தை கட்டினான், பிள்ளையை வைத்து விட்டான். 9வது வசனத்தில் வாசிக்கலாம்.
தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி
கட்டைகளை அடுக்கி
தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல்
அவனை கிடத்தினான்.
பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார்.
அவன் இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும்
உன் ஏக சுதன் என்றும் பாராமல்
எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
இந்த காரியத்தை ஆபிரகாமை செய்ய வைத்தது எது? இதுதான் நமக்கு கேள்வி. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். இவன் பிள்ளையை கட்டினான். அது சின்ன பிள்ளை தான், விவரம் அறியாத பிள்ளை. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான கொஞ்சம் பெரிய பையனா தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அப்பா என்னமோ பண்றாருன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி இருப்பான். ஆபிரகாமுக்கு 100 வயசுக்கு மேல ஆகி போச்சுக்கோ. சுலபமா தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 15 வயசு பையனா இருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம்? அப்பா வயசான ஆள், கீழே பிடிச்சி தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம். ஆனா இந்த பிள்ளை அது கூட செய்ய முடியல, சின்ன பையன். அப்படி இருக்கும் பொழுது இவன் அந்த பிள்ளையை கைய கால கட்டி பலிபீடத்தை ரெடி பண்ணி விறகு அடுக்கி பிள்ளை தூக்கி வச்சுட்டான், மேலே வச்சுட்டான், வைத்துட்டு கத்தி எடுத்துட்டான் வெட்டுறதுக்கு. கத்தியை எடுத்த உடனே வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதரானவர், இந்த தூதரானவர் என்று பைபிள் எங்கெல்லாம் வருதோ அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்து நேரா உடனே என்று செய்கிறார், நிறுத்து ஆபிரகாமே, பிள்ளையாண்ட மேல் கையை போடாத. நீ என்ன செய்யறே நான் பார்த்துட்டு இருந்தோம். நீ கத்தி எடுத்துட்ட, இந்த ஒரு செகண்ட் அமைதியா இருந்தா நீ கத்திய போட்டுருவேன், நிறுத்து. இப்ப ஒன்னு மட்டும் உன்னை பத்தி தெரியுது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இது ஒன்னு மட்டும் உன்னை பத்தி தெரிஞ்சிச்சு. ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை அந்த ஏக சுதனாய் நேசகுமாரனாய் இருந்த அந்த ஈசாக்கை திருமணமாகி ஏராளமான ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்து பெற்ற அந்த பிள்ளையை, வாக்கு தத்தம் பெற்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற அந்த பிள்ளையை கொல்வதற்கு துணிந்து விட்டாய். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதை எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே நீ யோசிக்கல, பேரம் பேசல, இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லல, என் மனைவி இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லி மனைவி கையை காட்டி என்ன இந்த காரியத்தில் தப்பிக்க நீ நினைக்கல. இல்ல ஆதாம் அப்படிதான் செஞ்சான், தன் தவறுக்கு வந்து மனைவி கையை காட்டினான். ஆபிரகாம் அப்படி செஞ்சிருக்கலாம், வைஃப் கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, என் மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிற நான் என்ன பண்றது சொல்லியிருக்கலாம், மனைவி கிட்ட கையை காமிச்சுட்டு அவன் அதுக்கு தப்பிக்க பார்த்திருக்கலாம், எதுவுமே செய்யல. மனைவிக்கு சொன்னால் அது தடுக்கப்படும் என்று சொல்லி நீ மனைவிக்கு கூட மறைச்ச, இப்படி கொண்டு வந்து நீ செஞ்ச. இதற்கு காரணம் ஒரே ஒரு காரியம்தான், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது, அதை விட ஆண்டவர் ஸ்பெஷலானவர். சில நபர்கள் நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்குது, அதை விட ஆண்டவர் விசேஷமானவர். சில காரியம் நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்குது, அதை விட ஆண்டவர் விசேஷமானவர். யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று விசேஷமா இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லாதீங்க, அதை விட ஆண்டவர் ஒருவர் முக்கியம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல எதையுமே நம்ம சொல்லக்கூடாது, அதை விட ஆண்டவர் எனக்கு முக்கியம். எது உங்களுக்கு நம்பர் ஒன்ல இருக்குதோ அதை விட அதை கீழே தள்ளிட்டு ஆண்டவர் நம்பர் ஒன்னுக்கு நீங்க கொண்டு வரணும். இது நிறைய பேருடைய லைஃப்ல இது முடியறதில்லை, இது இல்லாம இருக்க முடியாது, இதுதான் எனக்கு முக்கியம், இதை விட நான் மேல எதையும் நினைக்க மாட்டேன், இதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது, இதை என்னால் தவிர்க்க முடியாது, இது எனக்கு முக்கியம். ஆண்டவரை வேண்டுமானால் விட்டுக் கொடுப்பேன், இதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது, ஆண்டவரை நான் தவிர்ப்பேன், இதை என்னால் தவிர்க்க முடியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பயம் இல்லாததுதான் காரணம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்குமானால் எதையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவன் ஆண்டவரை முதலிடத்தில் வைப்பான். தேவ பயம் என்ற ஒரே ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளால் எதையும் தள்ள முடியும், எதையும் பின்னுக்கு தள்ள முடியும். ஏதோ ஒன்றை உங்களால் பின்னுக்கு தள்ள முடியவில்லை என்று உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதனுடைய சிம்டம் என்ன தெரியுமா, அதனுடைய பேக்கப் என்ன தெரியுமா, தேவ பயம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒன்றை உங்களால் பின்னுக்கு தள்ள முடியல, ஆண்டவரை விட உங்களுக்கு ஏதோ ஒன்றை உங்களுக்கு பின்னால தள்ள முடியலனா வேற எந்த ரீசனும் இல்லை, அதோடைய காரணம் என்னவென்றால் தேவ பயம் என்பது உங்களுக்கு இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. தேவ பயம் ஒருவனுக்கு இருந்தால் அவனால் எதையும் செய்ய முடியும், எதையும் பின்னுக்கு தள்ள முடியும், ஆண்டவரை முன்வைத்து நடக்க முடியும். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுல ரொம்ப கேஷுவலா நினைக்கிறோம், சில காரியத்தை விட முடியல என்றோம், இது செய்ய முடியல என்றோம். ஏன் முடியல? தேவ பயம் இல்லாத காரணத்தினால விட முடியல, தேவ பயம் இல்லாத காரணத்தினால தான் அதை செய்ய முடியல, தேவ பயம் இல்லாததுனாலதான் அந்த காரியத்தை குறித்து சாக்கு போக்கு சொல்ல முடிகிறது, தேவ பயம் இல்லாததுனாலதான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியுது. தேவ பயம் இல்லை, தேவ பயம் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எதையும் பின்னுக்கு தள்ளி, எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளிவிட்டு ஆண்டவரை முதலிடத்தில் வைக்க நம்மால் முடியும். இந்த தேவ பயம் தாங்க எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்திற்கு காரணம். இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல, நம்ம நினைக்கிறோம் இந்த வசனத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடியல, செய்ய முடியல. ஏன் முடியல தெரியுமா? தேவ பயம் இல்லை. தேவ பயம் என்று ஒன்று உண்டானால் வேதத்திற்கு எந்த வசனத்தையும் கை கொள்ள முடியும். தேவ பயம் என்று ஒன்று இருக்குமானால் வேதத்தை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை அபியாசம் பண்ண முடியும். தேவ பயம் என்று ஒன்று இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற எதற்கும் நம்மால் கீழ்ப்படிய முடியும். தேவ பயம், ஆண்டவர் இந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவனால் உடனே செய்ய முடிந்ததற்கு ஒரே ரீசன், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நான் சொன்னேன் தேவனுக்கு பயந்ததான் கீழ்ப்படிய முடியும், அதை உங்களுக்கு வசனத்திலிருந்தே உங்களுக்கு காட்டுற பாருங்க. 15வது வசனத்திலிருந்து வாசிங்க, அது 22வது அதிகாரத்திலேயே 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதனானவர்
இயேசு கிறிஸ்துவானவர் அவர்தான்
இரண்டாம் தரம் வானத்திலிருந்து
ஆபிரகாமை
கூப்பிட்டு
நீ
உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
நல்ல கவனிங்க நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
உன் சந்ததிக்குள்
பூமியில்
உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அதுல ஒரு ஜாதி தான் நம்ம. அந்த புறஜாதிகளிலே ஒரு ஜாதி தான் நம்ம. இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட சகல ஜாதிகளில் ஒரு கூட்டம் தான் நம்ம. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைன்னு நம்ம இந்த இடத்துல இந்தியாவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்றைக்கு ஒரு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படித்தது தான் காரணம். ஆபிரகாம சாதாரணமாக நடிச்சிட முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல நாம் தேவ பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம்னா அதுக்கு ரீசன், அன்றைக்கு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனநிலைமையில் இருந்து அவன் கீழ்ப்படிந்தபடியினாலேதான் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுல நீங்களும் நானும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பயம் என்பது கீழ்ப்படிதலை நமக்குள் கொண்டு வரும். தேவ பயம் இல்லைன்னா நமக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. கீழ்படியாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இதெல்லாம் ஸ்டேஜ், ஒவ்வொரு லெவல். தேவ பயம் அதுதான் பிரைம் ஃபேக்டர், முக்கியமான அடிப்படை விஷயம். அந்த தேவ பயம் இருக்கும்பொழுது கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கீழ்ப்படிதல் வரும்பொழுது அது நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய சந்ததிக்கே நாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோம். ஆமென். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு பெரிய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டோம். எப்படி பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது அவ்வளவு பெரிய காரியம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் அது நம்முடைய சந்ததியை காலமாய் காலங்காலமாய் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை சேமிக்கிற விஷயம். அது எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயமே தேவ பயம். அதனால் ஆபிரகாம் எப்படி அவனால் தன் பிள்ளையை கொடுக்க முடிந்தது? தேவ பயத்தினால் கொடுக்க முடிஞ்சது. அந்த பிரஷியஸ் சைல்டு அது எப்படி அவனால் கொடுக்க முடிந்தது என்றால் தேவ பயம். இரண்டாவது, பிள்ளையை கொடுத்த அடுத்த நபர் 1 சாமுவேல் 10:11 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10:11
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே
தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி
உமது அடியாளுக்கு
ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்
இந்த இடத்திலே அண்ணாளை குறித்து பார்க்கிறோம். இவளுக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இவள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். தன் குடும்பத்திலே அவள் நெருக்கப்படுகிறாள். மலடி என்ற பெயர் வாங்கி அவள் அவமானத்தையும் நிந்தனைகளையும் அனுபவித்து மிகவும் வேதனையோடு இருக்கிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் மனம் கசந்து மனம் நொந்து போன நிலைமையில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் இவளாகவே தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். தன் இருதயத்தை ஊற்றி அவள் கர்த்தரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே, தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கிப்பார். நான் ரொம்ப சிறுமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கணவருடைய இன்னொருடைய மனைவி என்னை சிறுமைப்படுத்துகிறாள். சுற்றி இருக்கிற ஜனங்களாம் என கேவலப்படுத்துறாங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பர்டிகுலரா கேட்கிற, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீனானால், ஏன்னா அதுதான் ஊழியத்தை யூஸ் பண்ண முடியும், ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த ஆண் பிள்ளையை நான் எனக்குன்னு வைத்துக் கொள்ள மாட்டேன், அதை உமக்கே உடைய ஊழியத்திற்கென்று நான் நசரேயனாய் இருந்து அவன் ஊழியம் செய்வதற்கு டோட்டலா ஒரு டெடிக்கேட்டட் மினிஸ்ட்ரி அவனை உமக்கென்று நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அவளாகவே முன்வந்து பொருத்தனை பண்ணா. சில நேரத்தில் நம்மளும் பொருத்தனை பண்ணுவோம். எமோஷனல் பொருத்தனைகள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பைபிள் படிப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஒரு ஆளுக்காக நான் சுவிசேஷம் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பேன், அதை செய்வேன், இதை பண்ணுவேன். எமோஷனல், ஒரு செய்தி கேட்டவன் எமோஷன் வரும், ஒன்ன மடமடன்னு பொருத்தர பண்றது, வாயத்திலிருந்து ஆண்டவர் இடத்துல சொல்றது, ஆண்டவர் இப்படி நான் பண்ணுவேன், இப்படி ஜெபிப்பேன், அப்படி பைபிள் படிப்பேன், இப்படி ஊழியம் செய்வேன், இப்படி கொடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஆனா எத்தனை நாளைக்கு அந்த பொருத்தனை ஓடுது? எமோஷனலா செய்யப்படுகிற பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிறுப்பதில்லை. ஆனா அந்த பொருத்தனை என்ற விஷயத்தில் என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை விளையாட்டாம இருக்கக்கூடாது. நான் எமோஷனலா பண்ணிட்டேன், ஏதோ யோசனை பண்ணிட்டேன் இருக்க முடியாது. வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க, 4-5 வாசிக்கலாம்.
நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் வாய்க்கு இடங்கூடாது,
அது புத்தி பிசையினால் செய்தது என்று,
தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, உன் கைகளின் கிரியையை அழிப்பான்,
பொருத்தனையில விளையாடக்கூடாது. அந்த வார்த்தையிடம் நிறைவேற்றாமல் போகும்போது அந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் கோபம் கொள்வார் பைபிள் சொல்லுது. இன்னிருந்து இப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறோம், திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அந்த வார்த்தையை பார்க்கிறாரு, சொல்லிட்டு சொல்லிட்டு இவன் செய்யாம இருக்கிறானே, கோபம் கொள்ளுகிறார். அந்த கோபத்தின் விளைவு என்ன தெரியுமா? கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் போயிடுது. உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே, ஆசீர்வாதம் போயிடுது. ஒரு பொருத்தனை செய்தால் அதுல கரெக்டா இருக்கணும், இல்லட்டா செய்யாட்டி பரவாயில்லங்கிறாரு. பொருத்தனை செய்யாமல் இருப்பதை நலம் கிறார். பொருத்தனை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, தேவன் அதை கவனிக்கிறார். இந்த அண்ணாள் பொருத்தனை பண்ணா டஃபான பொருத்தனை. நீண்ட காலம் அவளுக்கு குழந்தை இல்லை, அவ ஒரே ஒரு குழந்தை கேட்கிறார், ஒரே ஆண் பிள்ளை கேட்கிறார். கொடுத்தாலும் அதை நமக்கு திருப்பி கொடுத்துட வேண்டார். ஆண்டவர் கேட்கல, ஆனா இவளே வாலண்டியரை கமிட் பண்றாருக்கு. என்ன நடந்துச்சு? குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை. குழந்தை பிறந்த பிறகு நடக்கிற விஷயம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முதல் அதிகாரத்தில்
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு,
அதாவது ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது பால் மறக்க பண்ணின பின்பு,
மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு,
ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு
அவனையும் கூட்டிக் கொண்டு,
அவனையும் கூட்டிக் கொண்டு
சீலோவில் இருக்கிற,
சீலோவில் இருக்கிற
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள்.
பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது.
நல்ல கவனிங்க, பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது.
அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு,
காளையை பலியிட்டு
பிள்ளையை ஏழையின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவன்,
பிள்ளையை ஏழையின் இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்பொழுது
அவள், என் ஆண்டவனே இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ,
கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ,
நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி,
என் விண்ணப்பத்தின்படி
எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினாலே, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
செஞ்சிட்டான். சொன்னபடியே பிள்ளை இன்னும் குழந்தையாகவே இருந்துச்சு. அந்த குழந்தையை கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுட்டா. சொன்னபடியே செஞ்சிட, பிள்ளையை கொடுத்துட்டா. ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுத்துட்டா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதுவும் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் பெற்ற பிள்ளை, எவ்வளவு ஒரு ஆசையா வளர்க்க ஆசை இருந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளையை கொண்டு போய் இவளால் கொடுக்க முடிந்தது. சொன்ன உடனே கொடுக்க முடிஞ்சிருச்சு. இவ கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றா, அவனை கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவனை கர்த்தருக்கென்றே கொடுப்பேன். அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்காக நான் வாங்கினேன், இது எனக்காக வாங்கல, கர்த்தருக்காக கேட்டு வாங்கினேன், அவருக்காக இது கொடுத்துட்டேன். இது கர்த்தருக்குரியது, இது அவருக்காக தான் வாங்கினது, அவருக்காக தான் பெற்றது, எனக்காக நான் பெறல. என் கடைசி காலத்தில் எனக்கு உதவியா இருப்பான், அதுக்காக தான் பெறல. கடைசி காலத்தில் எனக்கு ஆசீர்வாதமா இருப்பான், என்னை பாதுகாப்பான், என்னை பராமரிப்பான், அதுக்காக நான் பெறல. இது கர்த்தருக்காக கேட்டேன், கர்த்தர் கொடுத்தாரு, அதை கர்த்தருக்கே கொடுத்துட்டேன். சிம்பிளா சொல்லிட்டான். கர்த்தருக்காக கேட்கப்பட்டபடி அதை கர்த்தருக்கே கொடுத்து விட்டேன். இந்த சின்ன குழந்தை, இந்த சின்ன பிள்ளை எப்படி இவளால் கொண்டு போய் விட முடிச்சது? இது சாத்தியம் இல்லை, ரொம்ப கஷ்டம். எப்படி முடிச்சது? இவளுக்கு கர்த்தர் பேரில் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. இந்த பிள்ளையை எங்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, எதுக்கு? அவருக்காக கொடுத்தாரு, அவருக்காக நான் கேட்ட, அவருக்காக கொடுத்திருக்காரு. நான் பெற்ற ஒரு தாய், ஜஸ்ட் நான் அந்த உலகத்தில் பெற்றெடுத்தேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த குழந்தையை, இவ்வளவான குழந்தை இல்லாமல் இருந்தேன், இந்த குழந்தையை எனக்குள் உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் ஒரு சேனல், அவ்வளவுதான். இந்த குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் ஒரு சேனல், அவ்வளவுதான். ஆனால் இந்த குழந்தையை எனக்குள் உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் அதை கன்சீவாய் இந்த உலகத்தில் பெற்றுக் கொடுத்தேன் தவிர, இந்த குழந்தை நான் ஒன்று உருவாக்கல, இந்த குழந்தை எனக்குள் ஆண்டவர் உருவாக்கினார். அவர்கிட்ட ஜெபிச்சதுனால இந்த குழந்தை எனக்குள் உருவாச்சு. இந்த குழந்தையை உருவாக்கினவர் அவர், நான் பெற்றுதான் கொடுத்தேன். இந்த குழந்தையை பெற்ற நான் வளர்ப்பதை விட, இந்த குழந்தையை உருவாக்கினவரால் இந்த குழந்தையை பெட்டரா வளர்க்க முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். பெற்றவளாகி நான் வளர்ப்பதை பார்க்கிலும் உருவாக்கினவரால் இதை விட பெட்டரா வளர்க்க முடியும். அது அவளுக்கு நல்லா தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சில விஷயங்களை வந்து ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடத்துங்க அப்படிங்கிறோம். சில விஷயத்துல ஆண்டவரை நம்பி நம்ம கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே நான் செஞ்சேன், ஆண்டவரே சில விஷயத்தை, ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்க, ஆண்டவர் உங்க கையில் ஒப்பு கொடுக்கணும். சில விஷயத்தை ஆண்டவரை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவர்கிட்ட கொடுத்து அவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டாருன்னா நமக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டார்னா என்ன பண்றது? அவர் நம்பி கொடுக்க மாட்டோம். சில விஷயங்களை நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறோம். ஆண்டவரை நம்பி நம்ம கொடுக்கறது இல்ல. சில விஷயத்தை நமக்கு ரொம்ப செகண்டரியா தோன்ற விஷயத்தை வந்து ஆண்டவரே நீங்க பார்த்து, ரொம்ப முக்கியமான விஷயத்த அவரை நம்பி கொடுக்கறது இல்ல. நம்ம தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும். ரொம்ப பிரஷியஸா நம்மளே பார்க்கிறோம். அங்கதான் கேட்டு போகும் எல்லாமே. புரியுதா? நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் எதுவா இருக்கட்டும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் குடும்பமா இருக்கட்டும், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எதுவா இருக்கட்டும், உங்களை விட உங்களுக்கு அதை கொடுத்தவரால் பெட்டராக செய்ய முடியும். ஆமேன். நீங்க அவர் கொடுத்தது தாங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையை ரட்சி ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவர் கொடுத்தது தானே நீங்க மெயின்டைன் பண்றீங்க. ரட்சிப்பு நம்ம சம்பாதிச்சதா? அவர் கொடுத்தது. உங்களுக்கு ஒரு குடும்பம் நீங்க பெருசா சாதிச்சதா? அவர் கொடுத்தது. நீங்க செய்யற வேலை, நீங்க செய்யற பிசினஸ், உங்களை எல்லாம் உங்களோட பெரிய திறமையா அவர் கொடுத்தது. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே அவர் கொடுத்தது. உங்கள் சாமர்த்தியம் அல்ல, உங்கள் கைபலன் அல்ல, அவரே உங்களுக்கு கொடுத்தது. கொடுத்தவரால் உங்களை விட பெட்டர் அதை செய்ய முடியும். நீங்க ஜஸ்ட் வாங்கி தானே கையில வச்சிருக்கிறீங்க. அவர் கொடுத்ததை கையில வாங்கி வச்சுட்டு நான் நல்லா செய்வேன் அப்படின்னு ஆண்டவரை நம்பாமல் உங்களையே உங்கள் திறமை ஞானத்தை நம்பி இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. புரியுதா? கொடுத்தவருக்கு தான் பெட்டரா செய்ய தெரியும். கொடுத்தவருக்கு தான் எதையுமே உங்களை விட பெட்டரா செய்ய முடியும். உங்களை விட ஆண்டவர் பெட்டர் தானே, நம்புறீங்களா? உங்களை விட ஆண்டவருக்கு ஞானம் ஜாஸ்தியா? உங்களோட விட ஆண்டவருக்கு திறமை ஜாஸ்தியா? உங்களை விட ஆண்டவருக்கு அறிவு ஜாஸ்தியா? உங்களை விட ஆண்டவருக்கு வல்லமை ஜாஸ்தியா? நம்புறீங்களா இல்லையா? ஆண்டவர் பண்ணுங்க. நம்ம பல நேரத்தில் நம்முடைய அறிவு, ஞானம், திறமை, கல்வி, அனுபவம், சாதுரியம், சாமர்த்தியம் இதைத்தான் பெருசா நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கிறது இல்லை. நான் பெட்டரா வளர்த்து காட்டுவேன். ஏலின் ஒருத்தன் வளர்த்தான். இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்க, 12 வசனத்தை வாசிங்க.
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
மனுஷன் வளர்த்தான் இப்படிதான், கர்த்தரையே அறியல. உங்கள் திறமையினால் நீங்க நம்பி நீங்க உணவு செஞ்சீங்கன்னா இப்படிதான் போயிடும். எதையுமே உங்கள் வாழ்க்கையின் அத்தனை காரியத்தையும் நம்பி ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அத்தனை காரியத்தையும் ஒன்னு கூட உங்க கையில வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கையில விடுங்க. அது ஈஸி, அது ஈஸி. நீங்க எதையாவது உங்க பொசஸ் நீங்க உங்க பொசிஷன் நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உன் திறமை என்னன்னு உங்களுக்கு காமிச்சிருவார். உங்க பொசிஷன் நீங்க வச்சு செய்ய பாத்தீங்கன்னா செய், இதுதான் உங்க காரியம், கர்த்தர் காட்டி கொடுப்பார். பேலியான பிள்ளைகளானது போல எல்லாம் குழப்பத்தில் போய் நிற்கும். இந்த அன்னாளால் எப்படி தன் பிள்ளையை தான் சொன்னபடி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க முடிந்தது என்றால், அவள் ஆண்டவரை நம்பினாள். என்னை விட என் ஆண்டவர் என் பிள்ளையை பெட்டரா வளர்த்து கொடுப்பார். என்னை விட என் ஆண்டவரால் அவரை சரியாய் கொண்டு வர முடியும். இது உங்க பிள்ளை மட்டுமல்லங்க, உங்க வாழ்க்கையில் எதுவானாலும் சரி, உங்களை விட உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெட்டரா செஞ்சு கொடுப்பார். அல்லேலூயா. நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. என்னை விட என் ஆண்டவரால் எதையும் பெட்டரா செய்ய முடியும். என்னை விட என் ஆண்டவரால் எதையும் பெற்ற செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம நம்பணும், சார்ந்து கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும். இதில் இழப்பு எதுவுமே வராது. ஆண்டவரை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவரை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கும் பொழுது அதில் இழப்பு என்பது வரவே வராது. நடந்தது என்ன தெரியுமா? அன்னாளுக்கு வாசிங்க, 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். ஏலி எல்கானாவையும்
அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக
கர்த்தர் உனக்கு
அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர்
அன்னாளை கடாட்சித்தார்.
அவள் கர்ப்பம் தரித்து
மூன்று குமாரரையும்
இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான்.
ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து ஒப்பு கொடுத்ததுனாலே அதுக்கு மேல அஞ்சு கிடைச்சது. அவளுக்கு ஒன்னு கொடுத்து அஞ்சு வாங்கிட்டார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருக்காக அங்க வளர்ந்துட்டு இருக்கிறான். இவள் கூட வளர்றதுக்கு கர்த்தர் அஞ்சு பிள்ளைகளை கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவரை நம்பி நீங்க ஒன்ன கொடுத்தீங்கன்னா பல மடங்கு கூட ஆசீர்வாதம் பெருகும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை நம்பி நம்ம எதையும் நம்முடைய சுய காரியத்தை விட்டுக் கொடுக்க தைரியம் இல்லை. ஆண்டவரை நம்பி எதையும் செய்ய தைரியம் இல்லை. நீங்க ஆண்டவரை நம்பி நீங்கள் எதை அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை ஆகும். ஐந்து மடங்கு கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணார். புரியுது, ஐந்து மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்க பணத்தை சாராதீங்க, உங்க வேலையை சாராதீங்க, உங்க பிசினஸ் சாராதீங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை சாராதீங்க. ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை சார்ந்து கொண்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட கமிட் பண்ணி பாருங்க. நீங்க கமிட் பண்ணதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை நீங்க கமிட் பண்ணாலும் சரி, பல மடங்கு கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை நம்பி கமிட் பண்ணார். அதான் அண்ணாளுடைய காரியம். நான் நாலு விஷயம் சொல்லலாம் நினைச்சேன், ரெண்டு விஷயத்திலேயே டைம் முடிஞ்சிச்சு. அடுத்த ரெண்டு விஷயத்தை நான் அதில் கை வச்சனா அறகுறையா போயிடும். அடுத்த வாரம் இந்த செய்தியின் தொடர்ச்சியை உங்களுக்கு நான் அடுத்த வாரத்தில் அடுத்த ரெண்டு குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்போ நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒவ்வொரு இடத்திலும் கருதப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு மனுஷர்கள் எவ்வளவு பணத்தையும் செலவிட ஆயத்தமாக இருக்கிறாங்க, எவ்வளவு பிரயாசத்தையும் படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. எப்படியாயினும் ஒரு பிள்ளை வேணும். அதுபோலதான் வேதத்திலும் ஒரு சிலருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவங்கெல்லாம் ரொம்ப ஏங்குனாங்க. ஐயோ, ஒரு பிள்ளையாகிலும் எனக்கு வேணும், ஒரு பிள்ளை வேணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் பிள்ளை இல்லாமலே அவன் காலம் கர்த்தரை அறியாத காலத்தில் இருந்தான். ஆண்டவர் அவனை சந்தித்த அந்த 75வது வயதில் பிள்ளையை குறித்து பேசினார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்ன உடனே அடுத்த வருஷமே பிள்ளை பிறக்கல. அவன் நினைச்சிருப்பான் அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை பிறந்துடும். இல்ல, பிறக்கல. அவனுடைய 76வது வயசுல பிள்ளை பிறக்கல. மீன் அவன் தொடர்ந்து இன்னும் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. கர்த்தர் சொன்ன பிறகும் 25 ஆண்டுகள் காத்திருந்து விசேஷமாய் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்தவன் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பெரிய விருந்து பண்ணான், பெரிய செலிபிரேஷன். கர்த்தரங்களை நகைக்கப்படி நான் இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. இந்த பிள்ளை பிறந்த பிறகு எவ்வளவோ சந்தோஷம், சந்தோஷப்பட்டான், பெரிய விருந்து பண்ணான். ஆனா அடுத்த சில காலத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு, உன் ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகி ஈசாக்கை நான் கொடுத்த அந்த பிள்ளை எனக்கு கொடுன்ட்டாரு. எனக்கு நீ திரும்பி கொடு. ஆபிரகாம் யோசிக்கல. மனைவி கிட்ட சொல்லிட்டு அவன் தப்பித்துக் கொள்வதற்கு அவன் வழி தேடல. ஆண்டவரிடத்துல பேரம் பேசல, ஆண்டவரே வேற எதை வேணாலும் கேளுங்க ஆண்டவரே, பிள்ளை மட்டும் கேட்காதீங்க ஆண்டவரே, பேரம் பேசல, காலதாமதம் பண்ணல. அடுத்த நாள் விதிய காலையிலேயே கிளம்பி விட்டான். அந்த சின்ன பிள்ளை, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பிள்ளை, இன்னசென்டா பேசுது, அப்பா பலிக்கான ஆடு எங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சின்ன பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறான். பலிபீடத்தை கட்டினான், விறகுகளை அடுக்கினான், பிள்ளையை தூக்கி அதன் மேல் கிடத்தினான், கத்தி எடுத்து ஓங்கினான். இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டார், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது எங்கிருந்து வருது தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனால்தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த உலகத்திலே எல்லாவற்றை விட ஆண்டவரை முதலிடத்தில் வைக்க அவனால தான் முடியும். இல்லைனா இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நீங்க பெருசா பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா விசேஷமானதை விட ஆண்டவர் விசேஷமானவர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை விட விசேஷமான இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா அவன் அதைவிட மேலாக ஆண்டவரை வைத்திருந்தான், அதைவிட மேலாக ஆண்டவரை வைத்திருந்தான். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு எது விசேஷம்? உங்க பணமா, உங்க வேலையா, உங்க தொழிலா, உங்கள் கணவனா, உங்கள் மனைவியா, உங்க பிள்ளையா, எது? அதைவிட ஆண்டவர் விசேஷமானவர் தெரியுமா? அதைவிட ஆண்டவர் விசேஷமானவர். எது விசேஷம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதைவிட ஆண்டவர் விசேஷமானவர். அந்த ஆண்டவர் என்ன சொன்னாலும், எந்த விசேஷமான காரியத்தில் அவர் கை வைத்தாலும் மறுபேச்சு பேசாமல் கீழ்ப்படியக்கூடிய ஒரு பக்குவம் யாருக்கு இருக்கும் என்றால், தேவ பயம் உள்ளவனுக்கு மட்டும்தான் அது இருக்கும். நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அதன் பிறகு சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களையும் நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். அந்த தேவ பயம்தான் அவனை கீழ்ப்படிய வைத்தது. எதற்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு பலன் எங்கிருந்து வருது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சில விஷயத்தை உங்களால் கீழ்ப்படிய முடியலையா? சில விஷயம் நீங்க செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா செய்யாம இருக்க முடியல. சில காரியத்தை நீங்க செய்யாம இருக்கிறது தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? ஏன் உங்களால முடியல? ஏன் கீழ்ப்படிய முடியல? செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லை, செய்ய வேண்டாததை செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? தேவ பயம் இல்லாததுதான் காரணம். தேவ பயம் இல்லாததுதான் காரணம். தேவ பயம் என்று ஒன்று உண்டானால் எதற்கும் கீழ்படிய, எப்பொழுதும் கீழ்ப்படிய நம்மால் முடியும். தேவ பயம், தேவ பயம். கர்த்தரே கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க. என்னால பல விஷயங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதற்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுவரைக்கும் ஏன் நான் இந்த விஷயத்துக்கு கீழ்ப்படிய முடியல என்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லை, அதனாலதான் என்னால் கீழ்ப்படிய முடியல. உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. இந்த விஷயத்துல என்னால கை கொள்ள முடியல. ஏன்? தேவ பயம் இல்லைங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது, அன்னாள் அவள் தன் சக்களத்தியின் மூலமாய் கொடிய நிந்தனை, வேதனை, அவமானத்தை அனுபவித்து வந்தாள். கர்த்தரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை உங்களுக்கே நான் கொடுத்துறேன். அந்த பிள்ளை அவள் கொடுக்க பொழுது சொல்லுகிறாள், இவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் சகல உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை அவருக்காகவே நான் கொடுக்கிறேன். எப்படி இங்க ஒரு தாயால் இது முடியும்? பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது, அந்த ஸ்டேஜில் ஒரு தாய் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் பெற்ற அந்த பிள்ளையை எப்படி இங்க கொடுக்க முடியும்? அந்த பிள்ளை அவளால் கொடுக்க முடிந்தது, அவளால் கொடுக்க முடிந்தது. தான் செய்த பொருத்தனையின்படி அவளால் அதை நிறைவேற்ற முடிந்தது. எப்படி? அவள் நம்பினாள், இந்த குழந்தையை நான் பெற்றது உண்மை, ஆனால் இந்த குழந்தை எனக்குள் உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். பெற்ற என்னுடைய காரியத்தை விட உருவாக்கினவர் பெரியவர். நான் பெற்றுக் கொடுத்தேன் அவ்வளவுதான், ஆனால் இந்த குழந்தையை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் என்னை விட பெரியவர். பெற்ற என்னை விட உருவாக்கினவர் பெரியவர். என்னை விட அவருக்கு ஞானம் உண்டு, என்னை விட அறிவு உண்டு. பெற்றெடுத்த எனக்கே இந்த பிள்ளை குறித்து இவ்வளவு அக்கறை உண்டானால் அதை தந்தவருக்கு எவ்வளவு தூரம் இந்த பிள்ளையை குறித்து அக்கறை இருக்கும்? இன்னைக்கு நான் சொல்ற உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்க பெற்றெடுத்தது, உருவாக்கிறது கிடையாது. உங்களுடைய தொழில், உங்கள் வேலை, இதெல்லாம் நீங்க பெற்றெடுத்தது, உருவாக்கினது வேற, உருவாக்கினவர் வேற. அதுதான் ஆண்டவர். அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் கொடுத்தார், நீங்க பெற்றெடுத்தீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை, உங்கள் தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம், உங்களுடைய காரியம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. நீங்கள் பெற்றெடுத்தீங்க அவ்வளவுதான், ஆண்டவர் தான் கொடுத்தார், அவர் தான் உருவாக்கினார். உருவாக்கினவருக்கு பெற்றெடுத்தவரை பார்க்கிற அக்கறை ஜாஸ்தி. உருவாக்கினவருக்கு பெற்றெடுத்தவர்களை பார்க்கிறோம் ஞானம், திறமை, அறிவு சகலமும் ஜாஸ்தி தான். ஆனா ஏன் உங்களால் அவரை நம்பி கொடுக்க முடியல? இந்த அண்ணாளால் நம்பி கொடுக்க முடிஞ்சது, என் ஆண்டவரால் அவனை நல்ல வளர்த்து கொடுக்க முடியும். என்னை விட பெட்டரா என் ஆண்டவர் வளர்ப்பா, ஏன்னா அவர் தான் உருவாக்குனாரு. என்னை விட அவரால் இதை பெட்டரா செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எதையாயிலும் உங்கள் வசத்திலே நீங்கள் பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு தோல்வி வரும். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு ஃபெயிலியர் வரும். எல்லாத்தையும் கர்த்தர்கையில விட்டு கொடுங்க. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எதையும் வைக்காதீங்க. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எதையாவது நீங்கள் வைக்கணும், உங்க பொசிஷன்ல வைக்கணும் நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அதை நீயே வச்சுக்கோன்னு விட்டுருவார். அங்க உங்களுக்கு ஃபெயிலியர் வரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குறைவு என்னங்கிறது, அப்பதான் தெரியும் உங்க திறமை என்னங்கிறது, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அது வரக்கூடாது. உங்களை பார்க்கிலும் ஆண்டவர் அறிவாளி, உங்களை பார்க்கிலும் ஆண்டவர் ஞானம் உள்ளவர், உங்களை பார்க்கிலும் ஆண்டவர் அதிக அக்கறை உள்ளவர், உங்களை பார்க்கிலும் ஆண்டவர் சகல காரியத்திலும் மேலானவர் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? தெரியுமா? அது அப்படின்னு அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லாத்தையும் அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எதையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காது, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. உங்களை விட பெட்டரா அவர் செய்வார். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுமே என்ன ஆகும்? அதுக்கு மேல 5 மடங்கு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா, 1 ஹேண்ட் ஓவர் பண்ணா 5 கொடுத்தார் ஆண்டவர். 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வச்சுக்கோ, ஆண்டவருக்காக நீங்கள் எதை கொடுத்தாலும் எதை இழந்தாலும் பல மடங்கு உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். எதை கொடுத்தாலும் எதை இழந்தாலும் அதை கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். அவர் எதையுமே வைத்துக் கொண்டு கடனாளியா இருக்க மாட்டார், பல மடங்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் தேவரீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் சிறந்ததாக எதையும் நினைக்காமல் அதைவிட மேலாக உங்களை நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எங்களுக்கு நீங்க தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆபிரகாமை போல, ஒரு அண்ணாளை போல எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் முடி கரத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உங்களை முதலிடத்தில் வைத்து நடக்க எங்களுக்கு எப்பொழுது உதவி செய்யுங்க. சிறந்ததை விட நீங்க சிறந்தவர், எல்லாவற்றை விட நீங்க சிறந்தவர். இது எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையாயிருப்பதாக காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா